الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم فكل أنيتم إيه نايانان الله كي الحمد لله அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும், அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்தில் அழைத்துக்காப்புடன் வைத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசையா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, வாழ்க்கை அல்லாஹ் நமக்களித்த மிகப்பெரும் அருட்கொடை. அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான், வலாஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். சகோதரர்களே, நாம் பணக்காரர்களாக இருக்கலாம், எமது உடம்பிலே பலம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை முடிந்துவிட்டால் மண்ணுக்கு மேலிருந்து மண்ணுக்கு கீழால் அனுப்பப்பட்டு விடுவோம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலும் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லலாம். இறந்த காலம் 30 வருடம், 20 வருடம் வாழ்ந்துவிட்டேன். கண்ணியமானவர்களே, கஃபன் பண்ணப்பட்ட காலம் அது. 20 வருடம் வாழ்ந்துவிட்டேன் என்று சொன்னால் அது முடிந்து விட்டதே. இறந்த காலத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. அதை திருப்பி எடுக்க எந்த வழியும் இல்லை. அது என்னை விட்டு தாண்டிய காலம். அடுத்த காலம் வருமா இல்லையா என்பது எங்களுக்கும் உங்களுக்கும் நிச்சயம் இல்லை. கண்ணியமானவர்களே, வேண்டியதை தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்கிறது. ஏன் நல்ல முறையில் நேரத்தை பார்ப்பதற்கு விதம் விதமான கடிகாரங்கள் வண்ண வண்ண வடிவத்திலே செய்யப்பட்டு நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு நிறுவனங்கள் இருந்து நேரத்தை தயாரித்தாலும் கடிகாரத்தை தயாரித்தாலும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எங்களுக்கோ உங்களுக்கோ யாருக்குமோ ஒரு நிமிடத்தை தயாரித்து தர முடியாது. வாழ்க்கையின் ஒரு வினாடியை கூட்ட முடியாது, அதிகரிக்க செய்ய முடியாது. வாழ்க்கை முடிந்துவிட்டால் நாம் முடிந்து விடுவோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மிகப்பெரும் அல்லாஹ்வின் அருட்கொடையாகிய வாழ்க்கையிலே பொன்னான காலம்தான் வாலிப பருவம். கண்ணியமானவர்களே, இந்த வாலிப பருவம் என்பது யுத்த களத்திலே எதிரியோடு மோதி, அந்த மோதும் நேரத்திலே எதிரியை தாக்கி அவனிடம் இருக்கும் சொத்தை பொருட்களை எடுப்பதை போன்றே கட்டாயமான ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான கட்டம் அது. நாளை மறுமையை பற்றி, வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், வாழ்க்கையில் 5 கனிமத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். 5 ஷபாபக கபில ஹரமிக், வயோலிபத்துக்கு முன்னால் வாலிபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வாலிபம் அது கனிமத்தாக போராடி எடுக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை பாக்கியம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாலிபம் என்றால் என்ன? வாலிபம் யாருக்கு சொல்லப்படுகிறது? கண்ணியமானவர்களே, உடம்பின் பலமும் அறிவின் பலமும் எந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதோ, 15 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் எந்த வயதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, இதற்கு இடைப்பட்ட காலம்தான் வாலிபம் என்பதாக இஸ்லாத்துடைய கருத்து எடுத்து தருகிறது, சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, வாலிபத்து உடம்பில் இருக்கும் பலம் குன்றி அறிவின் தெளிவு மங்கினால் எம்மை வயோதிபர்கள் என்று சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் கூட சொர்க்கத்துக்குள் சென்றதன் பின்னால் வயோதிபர்கள் கூட வாலிபர்களாகத்தான் வாழ விரும்புவார்கள். அப்படியேதான் அங்கு கூட ஆக்கப்படும். கண்ணியமானவர்களே, யாரையும் பார்த்து வயோதிபர் என்று சொன்னால் அவருக்கு பொருந்தாவே. வயோதிபர்களுக்கு கூட சில வேளை வயோதிபம் என்றால் கோபம் வந்துவிடும். அப்படி எல்லோரும் வாலிபத்தை விரும்புகின்றார்கள். ஆனால் முடிந்தால் அது விடைபெற்று விட்டால், எம்மை விட்டு சென்று விட்டால் அது வராது சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த வாலிபர்களே, வாலிபர்களை பெற்ற பெற்றோர்களே, இதுதான் இந்த வாலிப பருவம் தான் இந்த சமூகத்தின் எதிர்காலம். உலகத்திலே ஒரு சமூகம் தாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதிலே குறிவைத்து தாக்கப்படுவதே தாக்கப்படுவது வாலிப சமூகம். ஸ்பெயினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஸ்பெயின் தாரிக் பின் ஜியாத் 18 வயதிலே தீனோடு இஸ்தாத்தோடு ஈமானோடு கொடியெடுத்து புறப்பட்டு சென்றார்கள். சகோதரர்களே, கப்பலையும் எரித்துவிட்டு கொடியை தூக்கி பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை தைரியமாக சொல்லி கப்பலை எரித்து தன்னோடு சென்ற படை வீரர்களை பார்த்து சொன்னார்கள், முன்னும் பின்னும் எங்களுக்கு மரணம் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. முன்னால் இஸ்லாத்தின் எதிரிகள், பின்னால் கடல், இரண்டும் மரணத்தின் அடையாளம். ஆனால் எம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை உடம்பிலே இருக்கிறது. நாம் முன்னேறினால் என்னை தட்டி நிறுத்துவதற்கு எந்த சக்தியும் இந்த உலகத்தில் இல்லை என்பதாக அடித்த அடிதான் அந்த 18 வாலிபருடைய உற்சாகம்தான், அந்த வேகம்தான். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, 800 வருடங்கள் இஸ்லாத்தின் கொடியை அந்த ஸ்பெயினிலே பறக்க விட்டது. அருமையானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே ஸ்பெயின் இன்று இஸ்லாத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டது. முஸ்லிம்களுடைய கையில் அது இல்லை. எப்படி வாலிபரால் அந்த நாடு இஸ்லாத்துக்கு வந்ததோ அதே போன்றுதான் வாலிபர்களை பார்த்தால் அன்றைய வாலிபர்கள் யூதர்கள் பார்த்தார்கள், முஸ்லிம் வாலிபர்கள் குர்ஆனோடு இருக்கின்றார்கள், முஸ்லிம் வாலிபர்கள் மஸ்ஜிதிலே இருக்கின்றார்கள், முஸ்லிம் வாலிபர்கள் தஸ்பீஹோடு இருக்கின்றார்கள், இவர்களை பறிக்க வேண்டும், இவர்களை இல்லாமலாக்க வேண்டும், எமக்கு இஸ்பைன் தேவை என்றால். சகோதரர்களே, ஒரு சதிக்காரன் உள்ளே வந்து ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்க அவனிடம் கேட்கின்றான், நீ ஏன் அழுகின்றாய்? அவன் சொல்லுகின்றான், என்னிடம் சொந்த குர்ஆன் இல்லை. அல் குர்ஆனுடைய சத்தம் கேட்க ஓதுவதற்கு எனக்கு குர்ஆன் இல்லை. அன்பார்ந்த வாலிபர்களே, எல்லோரிடத்திலும் இரண்டு போன்கள், கேலக்சி வேணுமா, பேஸ்புக் வேணுமா, வாட்ஸ்அப் வேணுமா, அத்தனையும் இருக்கிறது. நெஞ்சோடு தொட்டு பேசுங்கள், மனதிலே தொட்டு சொல்லுங்கள். இன்று ஜும்மாவுடைய தினம், நபியின் பெயரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிலே எத்தனை சலவாத்துகள் சொன்னேன், குர்ஆனில் இருந்து எத்தனை பக்கங்களை வாசித்தேன், ஓதினேன், சூரத்துல் கஹ்ஃபை நான் ஓதினேனா, குர்ஆன் எங்கே, நான் எங்கே, எனக்கு எனது பெயர் எழுதிய ஒரு சொந்த குர்ஆன் இருக்கிறதா? வாலிபர்களை யோசியுங்கள், பெற்றோர்களை யோசியுங்கள், உங்களுடைய மகனுக்கு கம்ப்யூட்டர் சரி, பேஸ்புக் சரி, நல்ல வாகனம் சரி, நல்ல அட்டாச் பாத்ரூம் உள்ள அறை சரி, மகளுக்கும் மகனுக்கும் ஒரு சொந்த குர்ஆன் வாங்கி கொடுத்திருக்கிறோமா? பள்ளிக்கு வந்தால் குர்ஆனை திறத்தி ஓதுகின்றார். ரமலான் காலங்களிலே ஏதோ ஓதுவிட்டு செல்வார்கள். சகோதரர்கள், அன்பொரு வாலிபன் ஹேண்ட் போன் இல்லை என்ற அளவு இல்லை, குர்ஆன் இல்லையே என்பதாக அழுதான் அன்றைய வாலிபன். சகோதரர்களே, துப்பறிய வந்த அந்த யூதன் புரிந்து கொண்டான், இதுதான் பாயிண்ட், இதுதான் நுக்தா, இந்த இடத்தில் தான் நாம் அடிக்க வேண்டும். அந்த யூத சபைக்கு முன்னால் குர்ஆனுடைய ஒவ்வொரு காகிதமாக கலட்டி கலட்டி காட்டினான். அவன் சொன்னான், இதே போன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து, இந்த வாலிப சமூகத்திலிருந்து இஸ்லாத்தை கலட்டினால், ஈமானை கலட்டினால், தீனை கலட்டினால், கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கலட்டினால் எமக்கு அந்த இஸ்பைன் காலடியிலே வந்து விழும். சதி செய்தார்கள், 10 வருடங்களுடைய சதி. பின்னால் சகோதரர்களே, எந்த வாலிபர்கள் குர்ஆன் இல்லை என்பதாக அழுது கொண்டிருந்தார்களோ அதே வாலிபர்கள், எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையே, எனக்கு போன்ல பேசுவதற்கு ஆள் இல்லையே என்று ஏங்கும் அவல நிலையில் இன்று வாலிப சமூகம் இருப்பதை போன்றே அன்றைய வாலிபர்கள் ஏங்க தொடங்கினார்கள். ஸ்பெயினும் போனது, இஸ்லாமும் போனது. எனவே அன்பார்ந்த வாலிபர்களே, சமூகத்தில் குறிவைக்கப்படுவது நீங்கள் தான், மறந்து விடாதீர்கள். நாளைய சமூகத்தின் தூண் நீங்கள், இஸ்லாத்தின் உயிரியம் நீங்கள். உங்களை கவரப்பட்டால், உங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டால், நிச்சயமாக பாதிக்கப்படுவது இந்த தீனுல் இஸ்லாம் தான். எனவே வாலிபர்களுக்கு வரும் சோதனைகளிலே அந்த பலத்திலும் அந்த அறிவு வேகத்திலும் இருக்கும் அந்த வேகமாக ஓடும் குதிரை போன்றிருக்கக்கூடிய இந்த வாலிப நெஞ்சங்களிலே புகுந்து விளையாட பார்ப்பது ஷைத்தான். இஸ்லாத்திய எதிரிகள் முதலாவது அவர்களிடம் இருந்து கலட்டப் போவதே அவர்களுடைய மார்க்கத்தின் பற்றை, இஸ்லாத்தின் இரக்கத்தை, இஸ்லாத்தின் அன்பை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லறியார்களே, சூரத்துல் கஹ்ஃபை பாருங்கள். அந்த குகையை பற்றி ஏன் நாம் இங்கே பேச வேண்டும்? 300 வருடங்களுக்கு மேலால் தூங்கிய அந்த வாலிபர்களை பற்றி நாம் வேறே சொல்ல வேண்டும். விழித்திருப்பவர்களுக்கு என்ன படிப்பினை இருக்கிறது அந்த தூங்கிய 7 வாலிபர்களிலே? இன்னஹு ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் வாலிபர்கள், அவர்கள் இரத்த துடிப்புள்ளவர்கள், அவர்கள் கொதிக்கும் இரத்தம் உள்ளவர்கள், உடம்பிலே வரமுள்ளவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சக்திக்கு முன்னால் தலை சாய்க்கவில்லை, எழுந்து நின்றார்கள். அன்பாந்த வாலிபர்களே, உங்களுடைய வரலாற்றை படியுங்கள். சிங்கங்களின் வரலாறு, கொதிக்கும் இரத்தத்துக்கு சொந்தமான வரலாறு. சகோதரர்களே, இஸ்லாம் இல்லை என்றால் நாம் வாழ மாட்டோம் என்ற கொள்கையில் வாழ்ந்தவர்கள் வாலிபர்கள். அங்கு அந்த ஏக்கம் எங்கே இருக்கிறது? அந்த கவலை இன்று எங்கே இருக்கிறது? இஸ்லாம் என்ன? முடியை வெட்டுவதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் இல்லை, அல்லது பொதுவான கலாச்சாரமும் இல்லை. டேவிட் பெக்கம் என்று சொல்லக்கூடியவனுடைய சிலை, அவன் எந்த சிலையை வணங்கினானோ, அவன் சிலை வணங்குவதற்கு எந்த கோயிலை கட்டினானோ, அதே போன்று ஜெல்லையும் தலையிலே வைத்து, சில வேளை ஜெல்லை முடியிலே வைத்து வாடுவதனால் அவன் செத்து போகின்றான். சமீபத்தில் ஒரு வாலிபன் உயிர் விட்டான் இரவிலே ஜெல்லை தலைக்கு வைத்துக் கொண்டே. கண்ணியமானவர்களே, ஜெல் யார் வாங்கி தந்தது? முடியையும் கோயிலை போன்று வெட்டிக்கொண்டு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதாக தலையை சொல்லிக் கொண்டிருக்கிறதே. கண்ணியமானவர்களே, நாம் யார்? நாம் எனக்கு சொந்தமானவர்கள். என் வரலாற்று யாரோடு பேசுகிறது? சகோதரர்களே, தல்ஹா பின் பர்ரா பின் மாலிக், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர், முறுக்கேறிய வாலிபர். இஸ்லாத்துக்கு எதிராக முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய படை வந்தது. சகோதரர்களே, முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்னேறி சென்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர் கபனை எடுத்து அணிந்து கொண்டார், சொந்த கபனை உடுத்துக் கொண்டார். மையத்துக்கு பூசும் அத்தரையும் தனது உடம்பிலே பூசிக்கொண்டார், கபரையும் வெட்டிக்கொண்டார், வாளை ஏந்தி பிடித்தார், இஸ்லாத்தின் கொடியை கையில் எடுத்தார். அவர் சொன்னார், இஸ்லாத்துக்கு எதிரான சக்தி லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் எதிரான ஓசை என்னுடைய தலைக்கு மேலால் செல்வதாக இருந்தால், நான் வெட்டிய கபரை எனக்கு கபராகட்டும், நான் உடுத்த கபரை எனக்கு கபனாகட்டும், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சத்தம் எனக்கு மேலால் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். இதுதான் எமது இரத்தத்தின் வரலாறு, எமது வாலிபத்தின் வரலாறு. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் இன்று நிலைமை என்ன இருக்கிறது? இன்று நிலைமை எப்படியாக இருக்கிறது? அருமையானவர்களே, அன்றே அப்துல்லா பின் ஹுதாபா சஹமி ரலியல்லாஹு தஆலா பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு அம்புகளுக்கு மேல் அம்புகள் பாய்க்கப்பட்டு எடுத்து சொல்லப்படுகிறது, உனக்கு மன்னிப்பு வேணுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக நீ என்னோடு வந்து சேருகின்றாயா? திருமணத்திலே, பிரயாணத்திலே, ஆடையிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருப்பு கொடுக்கும் வாலிபர்களே, அழிவு இதிலே தான் இருக்கிறது, நாசம் இதிலே தான் இருக்கிறது, கேவலம் இதிலே தான் இருக்கிறது. அன்றைய வாலிப நெஞ்சங்கள் ஈமானுக்காக, இஸ்லாத்துக்காக எதையும் சுமந்து கொண்டார்கள். இன்று ஒரு கிரிக்கெட் பிளேயரை போன்றுவாள, ஒரு புட்பால் பிளேயரை போன்றுவாள, ஒரு நடிகனை போன்றாக, ஒரு நடிகையை போன்றாக, கேவலம் இஸ்லாத்தை அழிக்கும் நரக கொல்லிகளை போன்று வாலிபர்கள் வாழ்வதற்கு பணம் வேணுமா, நேரம் வேணுமா, எது வேண்டுமானாலும் செய்ய தயாராகிவிட்டார்கள் எமது முஸ்லிம் வாலிபர்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அன்று அப்துல்லா பின் ஹுதாபா சஹமி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், நபியின் மேனியில் ஒரு தூசிப்பட, ஒரு முழுச்சைக்க, என்னுடைய மேனியின் முடியின் அளவுக்கு எனக்கு உயிர் இருந்தாலும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த இஸ்லாத்துக்கு, இந்த ஈமானுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு வீரமான வார்த்தை, உயிரோட்டமான சொல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளை, அவருடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொள்வதற்கு எவ்வளவு ஆசைப்பட்டார்கள். இன்று கவலையான செய்தி, பெற்றோர்கள் வந்து குத்துபாவிலே மரியாதையாக ஒழுக்கமாக உட்கார்ந்திருப்பார்கள். மகன் வருவார், டிவியில் 5 பேர் நிற்பார், குத்துபா இங்கே நடந்து கொண்டிருக்கும். குத்துபாவை கேட்பதற்கு கூட தயாராகாத வாலிபர்கள், நாடே நெருப்பெறிந்து கொண்டிருந்தது, எல்லோரும் கண்ணீர் வடித்து குனிந்து கொண்டிருந்தார்கள். அதே குத்துபாக்களிலே பார்த்தால் பின் வரிசைகளிலே வாலிபர்கள் ஹேண்ட் போனை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். முழு தீனும் ஒரு பக்கம் போகட்டும், ஒரு கிழமைக்கு ஒரு தடவை ஓதும் குத்துபாவையாவது மதிக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த வாலிபர்களின் உள்ளத்திலிருந்து எங்கே சென்றது, யார் திருடி சென்றது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் வாலிப சமூகம் இன்று இப்படித்தான். மார்க்கத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை, எது வேணுமானாலும் போகட்டும், எது வேணுமானாலும் கிடைக்கட்டும், நாம் உலகத்தை அனுபவிப்போம், அந்நியர்களின் கலாச்சாரங்களுக்கு பின்னால் செல்லுவோம். ஏன் தொழுகையை கூட பாலாக்குகின்றார்களே இந்த வாலிபர்களுடைய ஆடைகள். சிலருடைய ஆடை இருக்கிறதே, பின்னால் முன்னால் இருப்பவர் சுஜூத் செய்து பின்னால் இருப்பவருக்கு நின்று சுஜூத் செய்ய முடியாது. மலசல கூடத்தில் கூட காட்டக்கூடாத பகுதி, அதை கூட காட்டிக்கொண்டு சுஜூத் செய்கின்றார்கள். சுஜூதும் பால், தொழுகையும் பால், அடுத்தவனின் பார்வையும் பால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அதாபை சொல்லும் பொழுது சொன்னார்கள், சிறுநீர் கழிக்கும் பொழுதாவது கூட அடுத்த ஒரு சகோதரனின் கண்ணுக்கு தன்னுடைய அவுரத்தை காட்டக்கூடாது. யகுதியின் வலையிலே, நசராணியின் வலையிலே எமது வாலிபர்கள் எவ்வளவு வேகமாக விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தின் தூணான இந்த தொழுகையை அந்த யகுதிக்கு விற்றுவிட்டார்கள். சகோதரர்களே, பெற்றோர்களே, இந்த கவுசரை எங்க வாங்குகிறார், யார் இதுக்கு பணம் கொடுக்கிறது, எந்த வீட்டில் அனுமதி இருக்கிறது, எடுப்பும் விளங்குகிறது, அவுராவும் விளங்குகிறது ஒரு வாலிபனுடைய சுஜூதிலே. இதை கூட சமூகம் பார்த்து சும்மா இருக்க வேண்டிய காலமாக இது ஆகிவிட்டது. ஆக மேன்மையானவர்களே, தீனுக்கு கொடுக்கும் நெருப்பு வாலிபர்களே, உங்களுடைய அத்தனை அத்தனை நிலைமைகளையும் ஆளாக்கி கோழைகளாக உங்களை மாற்றிவிடும், கோழைகளாக உங்களை ஆக்கிவிடும், மறந்து விடாதீர்கள். எனவே குர்ஆன்ல மிக பெரும் படிப்பினைக்குரிய சம்பவமாக சூரத்துல் கஹ்ஃபுடைய சம்பவம் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர்களை பற்றி இன்றும் பேசப்படுகிறது. 300 வருடங்கள் குகையிலே தூங்க சூரியனை அல்லாஹ் திசை மாறியோட வைத்தான், உடம்பை பாதுகாத்தான். வாலிப சமூகமே, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு தேவையா? உங்களுடைய வாலிபத்தால் சொர்க்கத்தின் அரிசின் நிழல் தேவையா? தீன் என்ற குடைக்குள்ளே வாருங்கள், இஸ்லாம் என்ற கப்பலுக்குள்ளே ஏறுங்கள். ஒரு மீன் கூட வலையிலே அகப்பட்டால் அந்த மீனுக்கு தெரியும், நான் இப்பொழுது மாட்டிப்பட்டிருக்கிறேன், என்னை வலையில் இருந்து வெளியே எடுத்து விடுவார்கள், எனது உயிர் போகப் போகிறது. ஆனால் இஸ்லாமிய சமூக வாலிபர்களுக்கு மாட்டப்பட்டிருக்கும் பின்னப்பட்டிருக்கும் வலைகளிலே அவர்களுக்கு அது கூட தெரியல, நான் இப்பொழுது வலையில் இருக்கிறேன், மாட்டிப்பட்டிருக்கிறேன், என்னை இஸ்லாம் ஈமான் பறிபோகிறதே என்ற உணர்வு கூட இல்லாத நிலையிலே இருக்கின்றார்கள். ஆக மேன்மையானவர்களே, வாலிபர்களுடைய முதல் சிந்தனை இருக்க வேண்டும் இஸ்லாத்துடைய சிந்தனை, ஈமானின் சிந்தனை. அதை பறிப்பதற்கும் அதை எடுப்பதற்கும் முழு உலக சக்திகளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களை ஆட்டி படிக்கும் அடைப்பு சோதனை. சூரா யூசுஃபை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 15 வயதை அடைந்து வலம்மா பலக சுத்தஹு வஸ்தவாதைனாஹு ஹுக்மன் வஇல்மா வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வாலிபர்களுக்கு முதல் சோதனை என்ன? ஒன்று ஈமானுக்கு சோதனை, இஸ்லாத்துக்கு சோதனை, அடுத்த சோதனை பெண்களின் சோதனை. ஜுலைஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டியது போன்றே இன்றும் எத்தனையோ ஜுலைஹாக்கள் யூசுஃபுகளுக்கு பின்னால். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பொதுவாக ஆகப்பெரும் சமூக சீரழிவு நடப்பதற்கு, ஆகப்பெரும் கேரளம் நடப்பதற்கு இன்று சினிமாவிலும் தான், வாட்ஸ்அப்பிலும் தான், பேஸ்புக்கிலும் தான் வாலிபர்களை மிக பயங்கரமான பாவத்திற்கு அழைக்கப்படுகிறது. ஆரம்பம் தொலைபேசி தொடர்பு, அதற்கு பின்னால் சந்திப்பு, அதற்கு பின்னால் தனியே பிரயாணங்கள் என்பதாக முடுக்கிவிடப்பட்டு இறுதியில் மிக பெரும் பாவத்துக்கு வாலிபர் சம்பந்தப்பட்டு விடுகின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பயந்து கொள்ள வேண்டும். பாடசாலையிலே படிக்கும் மாணவர் கொஞ்சம் தலை தூக்கி வளர்ந்து வரும் நிலையிலே மாட்டிக் கொள்கின்றார், அகப்பட்டுக் கொள்கின்றார், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைக்குள்ளே சுத்திக் கொள்கிறார். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி பாவ அழைப்பை விடுக்கும் பொழுது பாவ அழைப்பை விடுக்கும் பொழுதே கண்ணியமானவர்களே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் என்னோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக நான் அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆனால் சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்று நிலைமை எவ்வாறாகிவிட்டது என்று சொன்னால், வீட்டுக்கு தெரியாமல் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதே ஒரு கலாச்சாரமாக, ஒரு பெருமையாக, ஒரு நண்பன் தவறான தொடர்பிலே இருந்தால், அது வேறெந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணையும் மானையும் சேர்த்து வைக்க முயற்சி நடக்கிறதே, பல நண்பர்கள் அதற்கு ஒத்துழைப்பார்கள். அந்த நண்பர்கள் யோசிக்கட்டும், எனது சகோதரிக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தால், இந்த அசிங்கமான ஒரு தொடர்பு இருந்தால், நான் அதை வளர்ப்பேனா அழிப்பேனா, நான் அதை இல்லாமல் ஆக்குவேனா ஆக்குவேனா. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, யாருடைய ஒரு சகோதரி, யாருடைய ஒரு தாய் ஒரு வாலிபனுடைய கையில் அகப்பட்டுக் கொள்கிறான், கண்ணியமானவர்களே, வாழ்க்கை புளிந்து போகிறது. அதிகமான முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் வாலிபர்கள் தற்கொலைக்கு கூட தயாராகி விடுகின்றார்கள். சில 18 வயது இளம் பெண், ஒரு வாலிப பெண் தன்னை தானே மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். காரணம் என்ன? தேடி பார்த்தால் தேவையற்ற தொடர்பு. பல வாலிபர்கள் 25 வயதிலே 20 வயதிலே ஆற்றிலே பாய்ந்து மடிந்து போகின்றார். புகை இரதத்திற்கு முன்னால் குதித்து தன் உயிரை மாய்த்து விடுகின்றார். காரணம் என்ன? ஒரு பெண்ணுடைய தொடர்பு. எத்தனையோ வாலிபர்கள் கதறி அழுகின்றார்கள், வயோதிபர்களாகும் கூட கவலைப்படுகின்றார்கள், வாலிபத்திலே குறுக்கிட்டு ஒரு பெண்மணி வாழ்க்கையை பாழாக்கிவிட்டால். சமீபத்திலே பாகிஸ்தானில் இருந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் இந்த நாட்டுக்கு வந்து 30 வருடங்கள் அவர் கைசேதப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றார். அவரை இஸ்லாத்தையும் பார்க்காமல், ஈமானையும் பார்க்காமல், ஒரு பெண்ணுக்காக வேண்டி வாழ நினைத்து தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அந்த பெண்ணுக்காகட்டும் என்பதாக நாட்டை கூட விட்டு வந்தார். சகோதரர்களே, வந்த வாலிபருக்கு என்ன நடந்தது? தன்னுடைய மனைவியை தூக்கி சிறையிலே வைத்தார். 5 வருடங்கள் சிறையில் இருந்து வந்து பொரல்ல மஸ்ஜிதில் அழுது கொண்டிருக்கின்றார். நான் இப்பொழுது ஆற்றில் தத்தளிப்பதை போன்றிருக்கிறது எனது வாழ்க்கை. கண்ணியமான முஸ்லிம் வாலிபர்களே, உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான படிப்பு பாழாகிறது கள்ள தொடர்புகளால். இன்று உலகம், உலக மீடியாக்கள் காதலர் தினத்தையும் அறிமுகம் செய்து இந்த முஸ்லிம் சமூகத்தையும் வாலிப சமூகத்தையும் சீரழிக்கும் செயல்களை செய்திருக்கிறது. உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த தினத்தை கொண்டாடுவது சுத்த ஹராம், கூடாது. இதன் ஊடாக, இதன் மூலமாக எத்தனையோ ஜினாக்கள் நடக்கிறது. ஜினாவுடைய பாவம், வாலிபர்களை பயந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் தொடர்பு, ஆரம்பத்தில் பேச்சு, ஆரம்பத்திலே கதை, பின்னால் என்ன நடக்கிறது? நவுது பில்லா, எந்த பாவத்தை செய்தால், திருமணம் முடித்திருந்தால் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டுமோ? அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் வேதனை அனுபவிக்க வேண்டுமோ? அந்த உறுப்புக்கு, அந்த பாவத்துக்கு காரணமாக விடுகின்றார் வாலிபர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பாவங்களிலே ஒரு வாலிபர் மாட்டிக்கொண்டால், அகப்பட்டு விட்டால் அவருடைய நிலை என்ன? அவருடைய முடிவு என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் பெண்களோடு தொடர்பாகி பாவ செயல்களில் தன் வாழ்க்ககையை மடக்கி விடுகின்றாரோ, அதற்குள்ளே புதைத்து விடுகின்றாரோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய ஆயுளை அல்லாஹ் குறைத்து விடுவான், முகத்தில் இருக்கும் வெளிச்சத்தை தூக்கி விடுவான். என்ன பேரன் லவ்லி பூசினாலும் முகத்திலே சோதனையின் அடையாளம், சோதத்தின் அடையாளம், ஃபித்னாவின் அடையாளம், குழப்பத்தின் அடையாளம் தெரிவடும். பெண்ணுக்கு பின்னால் வரும் ஃபித்னா, திருமணத்தை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது, முறையாக்கி இருக்கிறது, சம்மதித்திருக்கிறது, வாழும் கலையாக அதை சொல்லியிருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, பாவத்திலே மனிதன் நுழைகிறான், வாலிபர்கள் ஒவ்வொரு சிந்தனையினூடாக இந்த பாவத்தின் பக்கம் அழைக்கப்படுகிறான். முடிவு என்னவாகின்றது? ஆயுள் குறைகிறது, திடீர் விபத்துக்கள், திடீர் மரணங்கள், ஜினா அதிகரித்தால் வந்துவிடும், பணத்துடைய பலத்தை தெரிவடும், சம்பாதிப்பார். வெளிநாட்டிலே நாம் சில மாணவர்களை பார்க்கின்றோம், சில வாலிபர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், நல்ல முறையில் சம்பாதிப்பவர்கள் இருக்கின்றார்கள், மசிதிக்கு செலவழிப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் சம்பாதிக்கும் முழு பணத்தையும் நவுது பில்லா
அல்லாஹ் சிலையை வாங்கினால் எப்படி கோபப்படுகிறானோ, அந்த மிருக நாயை வாங்கினால் எப்படி கோபப்படுகின்றானோ, அதே போன்று அல்லாஹ் நாளைய கயாமத்துடைய நாளில் யார் இந்த பணத்தை வினாவுக்கு செலவழிப்பாரோ அவரையும் அல்லாஹ் பார்க்கப் போவதில்லை. அப்படியான முழு சம்பளத்தையும் கொடுத்து விடுகின்றார். இங்கே உம்மா எதிர்பார்த்திருக்கிறார், இங்கே வாப்பா எதிர்பார்த்திருக்கின்றார். சிலவேளை திருமணம் முடித்த குடும்பங்கள் நவுது பில்லா கண்ணியமானவர்களே மிக பெரும் சோதனைக்குள்ளாக விழுந்தார்கள். யார் இந்த பாவத்திலே பெண்களோடு தகாத உறவுகளை வைத்து யார் இந்த பாவத்தை அனுமதித்திருக்கிறார்களோ அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பட்டும், தௌபா செய்து கொள்ளட்டும். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், ஜினா என்பது கடன். நீ யாரிடமாவது அதை எடுத்தால் உன்னுடைய மனைவி எடுப்பாள், உன்னுடைய சகோதரி எடுப்பாள், உன்னுடைய சகோதரனின் மகள் எடுப்பாள், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய தாயும் அந்த பாவத்துக்கு சில வேளை அழைக்கப்படுவாள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது வாலிபர்களுக்குள்ள இரண்டாவது சோதனை. அதிலே சகோதரர்களே, ஆயுள் குறைந்து, பரக்கத் குறைந்து, முகத்தின் செழிப்பு குறைந்து, கண்ணியமானவர்களே, தோட்டம் தொழில் உடம்பில் இருக்கும் பலம் அத்தனையும் குன்றி போய்விடும். எனவே பயந்து கொள்வோம் வாலிபர்களை சுற்றி வளைத்திருக்கும் சோதனையிலே. அடுத்த பகுதி என்ன? வீட்டில் செலவழிச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கண்ணியமான ஒரு இடத்துக்கு இந்த மகன் வரணும் ஆசைப்பட்டு கொண்டு பல ரூபாய்களை செலவழிக்கிறாங்க பெற்றோர்கள். பெற்றோர்களுடைய மனதிலே நெருப்பை அள்ளி போடுகின்றார்கள் சில வாலிபர்கள். என்ன, வகுப்பிலே, பீச்சிலே, அல்லது தெருக்களிலே, அல்லது வாகனத்திலே எங்கோ இருக்கும் ஒரு பெண்மணி, சில வேளை இஸ்லாத்திலே இல்லை, சமீபத்தில் ஒரு வாலிபன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணோடு சம்பந்தப்பட்டு வீட்டுக்கும் தெரியாமல் திருமணம் முடித்து வாழ நினைத்தான். அவள் சொன்னான், நீ உனக்கு நான் வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதுகிலே, உன்னுடைய எழுப்பிலே சிலுவை அடையாளத்தை ஏற்றி வா, அப்பொழுதுதான் நான் சம்மதிப்பேன் என்று சொன்னான். சுபஹானல்லாஹ். அன்று ஒரு சஹாபி மக்காவுக்கு சென்றார்கள். முஷ்ரிக்கான ஒரு பெண்மணி திருமணத்தை ஒப்பந்தத்தை செய்ய நினைக்கின்றார். உடனே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஓடி வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று, யா ரசூலல்லாஹ், காஃபிரான ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கலாமா கேட்டார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்கியது, ஒரு அசிங்கமான ஒரு ஈமானிய பெண்மணி அழகுள்ள ஒரு காஃபிரான பெண்ணை விட உனக்கு ஆபத்தானவள், பயங்கரமானவள், ஆனால் எமது வாலிப சமூகத்துக்கு தெரியாது. ஏன் வாலிப ஆண்களை விடுவோம், இளம் யுவதிகளை அகப்பட்டுக் கொள்கின்றார்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளை பார்ப்பதும் பிள்ளைகளை வளர்ப்பதும் பூமரம் வளர்ப்பது போன்றல்ல. சாப்பாட்டையும் தண்ணீரையும் கொடுத்தால் வளரும் ஒன்றல்ல பிள்ளை. பிள்ளை எங்கே செல்லுகிறார், அவர் எங்கு சுற்றி வருகிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், என்னுடைய மகள் டியூஷனுக்கு எத்தனை மணிக்கு செல்கிறார், எத்தனை மணிக்கு திரும்பி வருகிறார், இதை பார்ப்பது ஒரு தந்தையின் கடமை. சில வேளை அப்படி செய்ய தவறி போகட்டும், வரட்டும், படிக்கட்டும். எனது மகன் 12 வயது, 13 வயது, அவருக்கு கலர் டிஸ்பிளே போன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை கொடுத்திருக்கிறீர்கள், பாவிக்கட்டுமே. பிள்ளைகள் தாலே இப்படி மடமையாக சிந்திக்காமல் காலம் தெரியாமல் நடந்து கொண்டால் பின்னால் அந்த பிள்ளை முகத்திலே கரிபூசி விட்டதற்கு பின்னால் ஏங்கி அழுது எந்த அர்த்தமும் இல்லை. மறந்து விடாதீர்கள், சில பெண்களை கைதவரை போய்விட்டார்கள், முஸ்லிம் வீட்டில் வளர்ந்த பெண்மணிகள். இந்த வாலிபன் என்ன செய்தான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாலிபன் சிலுவையை அப்படியே பச்சை குத்திக் கொண்டான். சந்திக்க போனான், தொடர்பு துண்டிக்கப்பட்டதே, என்ன நடந்ததோ, விபத்தில் அகப்பட்டான், மரணித்தான். ஜனாசாவை குளிப்பாட்ட மஸ்ஜிதில் இருந்து உலமாக்களும் பெற்றோர்களும் உள்ளே சென்று பார்த்தால் சத்தியமாக அந்த முஸ்லிம் வாலிபனுடைய முதுகிலே சிலுவை அடையாளம் வைக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. இது இன்றைய முஸ்லிம் வாலிபர்கள் அகப்பட்டுக் கொள்ளும் வலைகள், அதிலே மிக பெரும் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். பெண்களுடைய வலையிலே எதிர்காலத்தை பாலாக்கி விடுகின்றார்கள். டாக்டருக்கு படிப்பதற்கு தகுதியான மாணவன் சகோதரர்களே மலத்தல கூடங்களிலே சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். தட்டி கேட்டால் என்ன, அகப்பட்டது இடையிலே வாழ்க்கையிலே வாழ்க்கை தவறிவிட்டது. சகோதரர்களே, ஒரு ஒரு பகுதியில் முஸ்லிம் வாலிபர்கள் 35 வீதமான வாலிபர்கள் மிகவும் தொழில் என்று சொன்னால் எல்லாமே கூடும் தான். ஆனால் சகோதரர்களே, சில தொழில்களை செய்யாமல் நல்ல தொழில்கள் செய்யலாம், அப்படி இருந்தும் தவறிவிடுகின்றார்கள். 30-க்கும் 35-க்கும் அதிகமான வீதமான மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், மலத்தள கூடங்களையும் பப்ளிக் ரோடுகளையும் சுத்தம் செய்யும் வேளையிலே சேர்ந்திருக்கின்றார்கள். திரும்பி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை, நடிகைகளை பார்த்து, நாடகங்களை பார்த்து, சினிமாக்களை பார்த்து, நாமும் அப்படி வாழ்வோம், எனக்கும் ஒரு துணை என்று சொன்னார்கள். இறுதியில் துணையும் இல்லை, வருமானமும் இல்லை, வாழ்க்கையின் ஒழுங்கும் இல்லை. அதைவிட ஆபத்தே ஒன்றை மறந்து விடாதீர்கள். எந்த வாலிபர்கள் பெற்றோருடைய முகத்திலே கறி பூசுகின்றார்களோ, எந்த பெண்ணுக்காக, எந்த எந்த சகோதரிக்காக தன்னுடைய குடும்பத்துக்கு நெருப்பு கொடுக்கின்றார்களோ, அது அந்த ஒரு தந்தை சொல்லுகின்றார், எனது மகன் செய்த வேலை எனக்கு இந்த ஊரில் இருக்க முடியாதே, நான் ஊரிலே கண்ணியமாக இருந்தவன். கண்ணியமான வாலிபர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை விட இந்த ஊர்களிலே கண்ணியமாக இருந்திருப்பார்கள், உயர்வோடு இருந்திருப்பார்கள், மதிப்போடு இருந்திருப்பார்கள். அவர்களுடைய மனதுக்கு நெருப்பு கொடுத்தால், அவருடைய கண்ணியத்தை சாம்பலாக்கினால், நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கும் பிள்ளைகள் கிடைக்கத்தான் போகின்றார்கள். உங்களுடைய முகத்தையும் கரிபூசப்படத்தான் போகிறது. மறந்து விடாதீர்கள். பெற்றோர்கள் ஏங்கி தவிக்கும் எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ நிலைகள், காட்சிகள் வந்து விழும் எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? தவறான தொடர்புகள் பெண்களுடைய வாலிபர்களுடைய ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, எனவே அன்பாந்த வாலிபர்களே, இதிலிருந்து தப்புவதே மிக பெரும் தேவை. சமூகத்தை பாதுகாக்கும் ஒரு நல்ல நாளாக ஆக்குங்கள். தேவையற்ற தினங்களை சிந்தனை செய்யாதீர்கள். எகிப்தை சேர்ந்த ஒரு ஆளை சொல்லுகின்றார், நீங்கள் அப்படி பழகி சந்தோஷப்பட்டு வாழ்க்கை நடத்த திருமணம் முடித்துக் கொண்டாலும், இது நல்ல பேசிக் அல்ல, நல்ல அஸ்திவாரம் அல்ல, சுத்தமான அடிப்படை அல்ல. 75 வீதமான வாழ்க்கை வீணாகிவிடும். 75 வீதமானவர்களுடைய வாழ்க்கை கேள்வி கேள்விக்குறியாக போயிருக்கிறது, பழகி முடித்ததன் விளைவாக. கண்ணியமானவர்களே, அன்பாந்த வாலிபர்களே, ஒரு போலி நாடகம் தான் அதிலே நடக்கிறது. பெற்றோருடைய மனது எரிகிறது என்று அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய ஷரியா அதிலே பால்படுத்தப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் மிக கவனமாக செல்லுங்கள். இது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் அம்சம். அடுத்தது, வாலிபர்களை குறிவைத்து தாக்குவதிலே வாலிபர்களுடைய அறிவையும் பலத்தையும் இழுத்தெடுக்கும் விதத்திலே இன்று உலகளாவிய மட்டத்திலே மிக பெரும் மந்தத்திலே இருப்பது போதை வஸ்துக்களுடைய பாவனை. கண்ணியமானவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பாந்த வாலிபர்களே, போதை வஸ்துக்களோடு யார் தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ அவருடைய மரணத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது தூளாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு பெயர்களிலாக இருக்கலாம், அல்லது லிக்கராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த போதை வஸ்துக்களோடு எந்த வாலிபருக்கு தொடர்பு இருக்கிறதோ அவர் சிலை வணக்கக்காரர் மாறி சாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயந்து கொள்வோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலை வணக்கக்காரனுக்கும் மது பிரியனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இஸ்லாத்திலே. அவருடைய மரணத்தை போன்று கேவலமான மரணம் வந்து விடுகின்றது. கண்ணியமானவர்களே, இன்று அதிகமான வாலிபர்கள் மிக பெரும் பாவத்துக்கு ஆளாகின்றார்கள், இந்த போதை வஸ்துக்குள்ளே அடிமையாகின்றார்கள். இது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? நன்றாக ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மகன் மகரிபுக்கு பின்னால் வெளியே சுத்துகிறாரா? இது பாவத்தின் கதவை தட்டுகின்றார். அவர் இரவு 1 மணி 2 மணிக்கு கதவை வந்து தட்டுகின்றாரா? நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள், மகன் பெரும் ஒரு சோதனைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறான். சமீபத்தில் ஒரு கிராமத்தில் நன்றாக படித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபர், அவர் கொழும்புக்கு டியூஷனுக்கு செல்லுவார். சகோதரர்களே, அவர் சென்று வரும் பொழுதே சில வாலிபர்கள் அவரை பாவித்தார்கள். வகுப்பிலே முதலாம் தரத்துக்கு வரும் வாலிபருடைய நிலை என்னவானது என்று தெரியுமா? கண்ணியமானவர்களே, இப்பொழுது சிறைக்குள்ளே இருக்கிறார். இந்த முஸ்லிம் சமூகத்திலே 17 வீதமான வாலிபர்கள் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். சிறைக்குள்ளே இருக்கும் விகிதாசாரத்தை பார்த்தால் 17 வீதம். அதிலே இந்த டிரக்ஸுக்கும், இந்த போதை பொருளுக்கும், இந்த பயங்கரமான உயிர்கொல்லிக்கும் ஆளாகி பாழாகும் வாலிபர்கள் அதிகமாக சிறைக்குள் இருக்கின்றார்கள். சிறைக்குள் இருந்தால் கூட அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. வெளியே வந்து எத்தனையோ வாலிபர்களை அழைக்கின்றார்கள், உங்களுடைய பிள்ளைக்கு மகரிபுக்கு பின்னால் வெளியே என்ன வேலை? சில வாலிபர்களுடைய அட்ரஸ் தேவைப்படுறது ஜனாசா அடக்கிறதுக்கும் பொலிஸ் தேடி வந்தால் மட்டும்தான். அவருக்கு அட்ரஸே இல்லை, அவர் சுத்திக்கொண்டே இருப்பார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை சுவைப்பட்டால் அதற்குள்ளே ஆகப்பட்டுக் கொள்கிறார்கள். மிக பயங்கரமான முடிவை தந்திருக்கின்றார்கள். வாழ்க்கையில் எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறது. டிரக்ஸுக்கு எடுத்தானால் இன்றைய வாலிபர்களை சுத்தி வளைத்து பிடிக்கப்படுகிறது. ஒரே மஹல்லாவிலே, இந்த பகுதியில் அல்ல, ஒரே மஹல்லாவிலே 25 வாலிபர்கள் அகப்பட்டார்கள். இந்த பெரும் பாவத்துக்கு அகப்பட்டு தந்தை சிந்திக்கிறார், என்ன நடந்ததே? நீங்கள் மாலையில் வெளியே வச்சிருப்பீர்கள் அல்லது இன்னொன்று செய்திருப்பீர்கள். மகன் போய் கடையில போய் ஒரு சிகரெட்டை வாங்கி கொண்டு வா என்பதாக எந்த தந்தை கொடுக்கின்றாரோ அந்த தந்தையின் பணத்துக்கே மகன் சிகரெட் குடைக்க பழகுவான். சிகரெட் தான் இந்த போதை வஸ்துவின் அடித்தளம் என்கிறது ஆராய்ச்சி. மறந்து விடாதீர்கள், உலமாக்களுடைய தெளிவான ஃபத்வா, அன்றிருந்தது மக்ரூஹ், அன்றிருந்தது மக்ரூஹ் தன்றி மிக பெரும் பயங்கரமான மக்ரூஹ். ஆனால் 17 உள்ளம் சார்ந்த உடம்பு சம்பந்தமான நோய்கள் இந்த சிகரெட்டுக்குள்ளே இருக்கிறது. இதன் காரணமாக முழு உலமாக்களும் நவீன உலமாக்கள் அத்தனை பேரும் இன்று ஏகோபித்து சொல்லுகின்றார்கள், சிகரெட்டால் வரும் மரணம் தற்கொலைக்கு சமமானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிகரெட் சுத்த ஹராமானது, அது எந்த விதத்திலே சொல்லப்பட்டாலும் சரி. இல்லை என்றால் பிள்ளைகள் வீட்டிலே விளையாடும் பொழுது சிறிய காகிதத்தை எடுத்து சுற்றி பார்ப்பார்கள், சுற்றி குடிப்பார்கள். தந்தைக்கு முன்னால் கூட செய்து விடுவார். கண்ணியமானவர்களே, இதை விட்டு விடாதீர்கள். அந்த 25 வாலிபரையும் எடுத்தால் அவர்கள் சொன்ன முதலாவது காரணம், நான் எங்க பாப்பாவுக்கு சிகரெட் வாங்கி கொடுத்தேன். இரண்டாவது காரணம், என்னோட வீட்டில் உமாவும் பாப்பாவும் எந்த நேரம் பிரச்சனை, என்னோட புள்ள வழியாக வரணும், அவளியா மாறி இருக்கணும் ஆசைப்படுறோம். எங்களோட வீட்டுடைய சூழல் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிங்கோ. எங்கட பிள்ளைகளை மதுவின் அடிமைகளாக மாற்றிவிடும் வீட்டுடைய சூழல் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போன்று இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, நாம் மிக கவனமாக, மிக எச்சரிக்கையாக, மிக ஆபத்தான காலத்திலே இருக்கிறோம். எமது வாலிப சமூகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற திசை தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். நாம் வழி தவறினால் எம்மை பேர் சொல்லி சொல்வதற்கே, என்னுடைய ஜனாதாவுக்கு நின்று ஒரு துவா ஓதுவதற்கே கூட ஆள் இல்லாமல் போகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். சமீபத்திலே நடந்த ஒரு ஜனாதாவிலே, சமீபம் இல்லை, சுமார் ஒரு 5 வருடங்கள் இருக்கும். தந்தை கடை என்று ஓடினார், தொழில் என்று உழைத்துக் கொண்டே இருந்தார், சொந்த மகனை மறந்துவிட்டார். இறுதியாக என்ன நடந்தது தெரியுமா? அல்லாவின் மீது சத்தியமாக நான் இதை சொல்லுகிறேன், ஒருவருடைய குறைக்காக வேண்டியல்ல, எங்களுடைய வீடுகளில் இதுபோன்று நடக்கக்கூடாது, விழித்துக் கொள்ளுங்கள். அன்பாண்ட கண்ணியமான பெற்றோர்களே, கிராமம் கிராமமாக சேர்ந்து இது போன்ற நல்ல கிராமங்கள், நாட்டிலே புகழ்பெற்ற கிராமங்கள், சிந்தனையாளர்கள், அறிவாளிகள், உலமாக்கள், மதரசாக்கள் நிறைந்து வடியும் இந்த செழிப்பான சாதாத்துகளுக்கு சொந்தம் பெற்ற நல்ல கிராமங்கள், கண்ணியமானவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். கிருமிகள் என்று சொல்வது எங்கு முளைக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நல்ல பயிற்சிகள் உள்ள நிலத்திலேதான் நல்ல கிருமிகள் வந்து சேர்ந்துவிடும். வைரஸ் என்பது பொல்லாதது, அது எங்கு வரும் என்று சொல்ல முடியாது. வாலிபருடைய நிலைமையை பாருங்கள். அந்த வாலிபர் என்ன செய்தார்? தந்தையின் பணத்தை எடுத்து செலவழித்தார். தந்தை கண்டுகொள்ளாமல் நடந்தார். பாவம் நடக்கிறதா? தட்டி கேளுங்கள் சகோதரர்களே. நடந்து முடிந்ததை பற்றி சொல்லிவேலே இல்லை. ஆனாலும் கண்ணியமானவர்களே, தன்னுடைய சொந்த தந்தையின் ஜனாசாவுக்கு மது போதையில் வந்தான் மகன். வந்து சொன்னான், என்னுடைய பெயரில் சொத்தெழுதாவிட்டால் நான் பாப்பாவுடைய ஜனாசாவை அடக்க விட மாட்டேன் என்பதாக மதுப்போதையில் உளறிக்கொண்டிருந்தான் அந்த சபையிலே. கண்ணியமானவர்களே, ஒரு தந்தையின் ஜனாசாவுக்கு மிகப்பெரும் சொத்து என்ன தெரியுமா? மிகப்பெரும் சொத்து ஒரு மகனுடைய துவா. அல்லாஹும்ம அஃபில் லஹு வர்ஹம்ஹு என்பதாக எமது இளம் வாலிபர் கண்ணீர் கலந்த சொல்லி விட்டார் என்று சொன்னால், யா அல்லாஹ், என்னுடைய பாப்பாவின் பாவத்தை மன்னி என்பதாக அந்த வார்த்தையில் உடனடியாக அல்லாஹ்வை கபூல் செய்து அந்த ஜனாதாவுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், பாவங்களை மன்னிக்கிறான். குறைந்தது என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், எமது ஜனாதாவை தொழிலிருக்கு தகுதியாகும். ஓட தெரியும், பாட்டு கேட்க தெரியும், வாகனம் ஓட்ட தெரியும், எல்லாமே தெரியும். தந்தையுடைய ஜனாசாவை கூட தொழில்நுட்பதற்கு மகனை தயாராக்கவில்லை என்றால் அந்த வாலிபனால் என்ன அர்த்தம் நடக்கப் போகிறது? எனவே அன்பாந்த பெற்றோர்களே, கடைசி பகுதி மீடியாவுடைய பகுதி, நான் அதை பேசவில்லை, நேரம் முடிகிறதே. வாலிபர்கள் எப்படி இந்த மீடியாவுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அகப்பட்டிருக்கிறார்கள், தன்னுடைய முழு வாழ்க்கையும் அதற்குள்ளே அர்ப்பணித்திருக்கின்றார்கள், சம்பாதிக்கும் பணத்தை வீணாக்குகின்றார்கள். ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், இஷா தொழுதுட்டு நீங்க வெளியே போங்கோ, இந்த ஊர்கள் எப்படியோ தெரியாது. வாலிபர்கள் அப்படியே நின்று மதிமயங்கி இருப்பார்கள் ஹேண்ட்போன்களிலே, என்ன செய்கின்றார்கள் சகோதரர்களே? ஆக கவலையான செய்தி, இந்த நாட்டிலே டவுன்லோட் பண்ணப்படுவதிலே, பதிவிறக்கம் செய்யப்படுவதிலே ஆக கூடுதலான பதிவிறக்கங்கள் 35 வீதமான பதிவிறக்கங்கள் ஆபாச காட்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, வாலிபர்களுடைய ஹேண்ட் போனுக்கு பணம் கொடுப்பவர்களே, அல்லது அவர்கள் விதம் விதமாக அதை பாதிக்க விட்டிருப்பீர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். வாலிபருடைய தொலைபேசிகளுக்குள்ளே மிகப்பெரும் ஆபத்து இருக்கிறது. பாவிப்பது ஹராம் என்று நான் சொல்ல வரவில்லை, ஆனால் வழி தவறும் எத்தனையோ கட்டங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. வாழ்க்கையை கேவலமாக்கும் எத்தனையோ அம்சங்கள் அதிலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இறுதியாக ஒரு வலியத்தை சொல்லி முடிக்கிறேன். நாம் எமது வாலிப சமூகத்துக்கும் பொறுப்பானவர்கள். வாலிப சமூகம் வேகமானவர்கள். ஒரு இளம் பெண்ணோ இளமானோ வழி தவறும் விதத்திலே பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. பின்னால் கை செய்தப்பட்டு வேலை இல்லை. அரபு நாட்டிலே ஒரு பெண்மணி இளம் வாலிபரை கொலை செய்கின்றார், சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார், மரண தண்டனை கொடுக்கும் நாள் வந்தது. அந்த பெண் அந்த வாலிபனை கொலை செய்ததற்கு காரணம் கேட்கப்பட்டது, ஏன் நீ இந்த வாலிபனை கொலை செய்தாள்? அந்த இளம் பெண்ணிடம் அவன் சொன்ன ஒரு தகாத வார்த்தை, அவன் பாவத்திற்கு அவனோடு சம்பந்தப்படும் பொழுதே அவள் சொன்னால், அவன் சொன்னான், உன்னுடைய தாயோடும் நான் இது போன்று நடந்திருக்கிறேன், கோபப்பட்டான். சகோதரர்களே, உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டு தவித்து விட்டாள். முடிவு சிறைக்குள் சென்றது. அவளுடைய கழுத்து வெட்டப்படும் நேரம் வந்தது. அன்பார்ந்த பெற்றோர்களை விழித்துக் கொள்ளுங்கள், கேட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு கேபிள் டிவி, பிள்ளைகளுக்கு அத்தனை வசதிகளும் வாங்கி கொடுத்து மார்க்கத்தை கொடுக்காவிட்டால், அரபு நாட்டிலே வந்த அந்த இளம் பெண்மணி கடைசி நேரத்திலே சொல்லுகின்றால், தாய் தவறான வழியிலே சென்றார், தந்தை மதுப்போவையிலே மயங்கினார், முழு பாவங்கள் எனது வீட்டுக்குள் வந்ததே, ஆனாலும் நான் என்னுடைய தாயின் பாவத்தை கேட்டதன் பின்னால் என்னால் தாங்க முடியாது, நான் கொலை செய்து விட்டேன். கொலையாளி கொலைகளை கொலை செய்யும் அந்த கழுத்தை வெட்டும் நபரிடம் சொல்லுகின்றார், இறுதியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய கழுத்தை எடுக்க முன்னால் அவள் சொல்லுகின்றால், எனக்கு இரண்டு வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதி தேவை, என்ற கழுத்து வெட்டப்பட முன்னால அவர் சொன்னார். இறுதியாக கழுத்துக்கு முன்னால் கத்தி கொண்டு போய் வைக்கப்பட்டதே. அந்த பெண்மணி சொன்னா, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக முதல் தடவை சொல்லிவிட்டு, லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டு, இறுதியாக அந்த இளம் பெண் சொன்னா, யா அல்லாஹ், என்னை போன்ற எனக்கு போன்ற தாய் தந்தை மாறி நீ எந்த பிள்ளைக்கும் கொடுத்து விடாதே, என்னுடைய தாயையும் தந்தையும் நீ நாசமாக்குவாயா என்று சொல்லி இறுதியான வார்த்தையோடு அவருடைய கழுத்து வெட்டப்பட்டது. வாழ்க்கையின் விரக்திக்கு சென்றால் உயிரை தாய்க்காக வேண்டி கொடுக்கும் நிலை ஏற்பட்டது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வீட்டிலும் வாலிபர்கள் இருக்கின்றார்கள். 7, 8, 9 வயதிலிருந்தே சிந்திக்க வையுங்கள். சுற்றுலாவுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள், பாவங்கள் அங்கிருந்து தயாராகிறது. விழித்து வாலிபருடைய விசித்திரே விழிப்போடு நடந்து கொள்வோம். வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்கள் புரிவானாக. தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து விடையா அல்லாஹ், இம்மை சிறந்தவர்களாக வாழச் செய்வாயாக. பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தாகந்தைமாருடைய கபரை பிரகாசமாக்குவாயாக. இவர்கள் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களுடைய கபர்களை சொருக்கத்தின் பூஞ்சொலி ஆக்குவாயாக. விசாலமான கபராக ஆக்குவாயாக. நல்லதியான கபராக ஆக்குவாயாக. யாழ் எங்களை பிள்ளைகளை எங்களை கண்களை குளிர செய்யக்கூடிய செல்வங்களாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யாழ் எங்களை பிள்ளைகளை வீணாக்கிறாதையா அல்லாஹ். முகத்தில் கரிபூசும் பிள்ளைகளை அவர்களை ஆக்கிறாதையா அல்லாஹ். யாழ் எங்களுக்கு தகுதியான தரமான பிள்ளைகளை ஆக்கி தந்துடுவாயாக. வாலிபர்களை பாதுகாப்பாயாக. சோதனைகளுக்குள்ளே அகப்பட்டுக் கொள்ளாமல் அவர்களை தப்ப வைப்பாயாக. ஈமானோடு இஸ்லாத்தோடு உறுதியாக வாழும் வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. வாஹ்ரதாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.